ஷைத்தானை பொறுத்தவரையிலே அவன் மனிதர்களை வெளிச்சத்திலிருந்து வெளியே எடுத்து இவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் இந்த இஸ்லாம் என்பது ஒரு வெளிச்சம், ஒரு ஜோதி, அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு இணங்க இருக்கின்ற ஒரு மார்க்கம். இந்த உலகத்திலே மனிதர்கள் இயக்கிக் கொண்ட மார்க்கங்கள் எல்லாம் வெளிச்சமில்லாத இருட்டான மார்க்கங்கள் என்றுதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம். இது வெறும் கொள்கையாக இருக்கவில்லை சகோதரர்களே. உலகத்திலே நபிமார்கள் இதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். சமுதாயங்களிலே அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள், ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ்வுத்தாலா இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்ற குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற பொழுது நூறு குர்ஆன் அது ஒரு வெளிச்சமாக இருக்கிறது, அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது, அது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து தரக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேரடியாகவே அவ்வளவு தூரம் விசேஷமானதுதான் இந்த மார்க்கம். அது சந்தேகம் கிடையாது. காரணம் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேரடியாகவே இப்படியான இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே நடைமுறைக்கு வந்தது. அபு உபைதா இப்னு ஜர்ரா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய படையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த நேரத்திலே கிறிஸ்தவ பிரதேசங்களில் இருந்து மக்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எங்களுடைய தோழரே, நீங்கள் ஒரு படையை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய எல்லையிலே நிற்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் வந்து எங்களுடைய நாடுகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். காரணம், நாங்கள் இருட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்கள் எங்களை அநியாயமாக பிழிந்து கொண்டிருக்கிறார்கள், அடாவடித்தனம் செய்கிறார்கள். எனவே இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முகுப்பீர்கள், நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த ஜோர்தான் சமவெளியிலே இருந்த மக்கள் அபூபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள் என்று நாங்கள் வரலாற்றை பார்த்தோம். இந்தோனேஷியாவுக்கு இஸ்லாம் வந்தது, மலேசியாவுக்கு இஸ்லாம் வந்தது. அங்கு ஏற்கனவே பௌத்த அல்லது இந்து ராஜ்யங்கள் ராஜாக்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அங்கு எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் அந்த மக்களுடைய பிரதேசங்களிலே முஸ்லீம்கள் சென்று இஸ்லாத்தை பரப்பி அந்த பிரதேசங்களிலே இருந்த மக்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்தார்கள். அங்கு எந்த விதமான ஆயுத ரீதியான போராட்டங்களும் அங்கு நடைபெறவில்லை. காரணம் என்ன? இஸ்லாத்திலே அவர்கள் நிம்மதியை கண்டார்கள். முஸ்லிம் வியாபாரிகளுடைய வாழ்க்கையிலே இருந்த முன்மாதிரியான தன்மைகளை அவர்கள் பார்த்தார்கள். அந்த பிரதேசங்களுக்கு சென்ற ஆத்ம ஞானிகள் எனப்படுகின்ற சூஃபி மகான்களுடைய வாழ்க்கையிலே இருந்த அன்பான இரக்கமான வழிமுறைகளை அவர்கள் பார்த்தார்கள். எனவே எந்த விதமான பலாத்காரமும் இல்லாமல், எந்த விதமான செழிப்பும் இல்லாமல் அந்த மக்கள் இஸ்லாத்துக்குள் திருப்பத்தோடு வந்தார்கள். இன்று உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இந்தோனேஷியா 25 கோடி முஸ்லீம்களை கொண்ட நாடாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை பெரியார்களே, எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் பலாத்காரமும் இல்லாமல் அந்த பிரதேசத்து மக்கள் சுய விருப்பத்தின் பெயரில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்றால் அதுக்கான காரணம் இஸ்லாத்திலே இருக்கின்ற அந்த நல்ல விஷயம். இஸ்லாம் என்பது மக்களுக்கு மிகவும் பொருத்தமானது, மனிதர்களுடைய இயல்புக்கு மிகவும் பொருத்தமானது என்று அந்த மக்கள் கருதினார்கள். ஆனால் துரதிருஷ்டமான ஒரு நிலை சகோதரர்கள், நாங்கள் 21வது நூற்றாண்டிலே இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா கண்டங்களுக்கும் பரவி இருக்கின்ற இந்த மார்க்கம் இன்று உலகத்திலே தவறாக கூறியப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் பரப்புகின்ற ஒரு மார்க்கம் என்று மற்றவர்கள் அதனை பிழையாக விளங்கியிருக்கிறார்கள். இஸ்லாம் என்று சொல்லுகின்ற பொழுதே முகத்தை சுருக்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. முஸ்லீம் என்று சொன்னாலே அவன் ஒரு பயங்கரவாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலைக்கு இன்று உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. மிக கவலையானது, ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம். எந்த நபியை பார்த்தாலும் இந்த உலகத்துக்கு அடிப்படையாக அனுப்பினானோ அந்த நபியை பார்த்து இந்த முஸ்லீம் அல்லாத சிலர் சொல்லுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக அல்லாவுடைய நிலையாக அமெரிக்காவிலே இந்த தினங்களிலே மிகவும் அதிகமாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான், ஷரியா என்றால் என்ன? ஏன் அந்த ஷரியாவை பற்றி அவ்வளவு மோசமான கருத்துக்களை அந்த நாட்டிலே இருக்கின்ற ஊடகங்கள்
மீடியாக்கள் பரப்பி கொண்டிருக்கின்றனர்.
குடும்ப வாழ்க்கையை பற்றி நபி அவர்களுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் இந்த சர்வதேச மீடியாக்களும் உள்நாட்டு மீடியாக்களும் சொல்லுகின்ற கருத்துக்களை பலர் உள்வாங்கிய நிலைமையிலே இப்படியான மோசமான கருத்துக்களை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மீடியாக்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்திலே 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற 5 ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான். அமெரிக்காவிலே, பிரித்தானியாவிலே, ஜெர்மனியிலே, பிரான்சிலே என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து முஸ்லீம்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டு போகிறது. அடுத்த பக்கத்திலே இஸ்லாமோ போவியா எனப்படுகின்ற இஸ்லாத்தை பற்றிய பயம் அச்சம் உலகத்திலே பரவி கொண்டிருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன? இவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், இந்த உலகத்திற்கு அறுக்குடையாக வந்த ஒரு மார்க்கம், மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்து அவனுக்கு உண்மையான வாழ்க்கையின் லட்சியத்தை சொல்ல வந்த இந்த மார்க்கம் ஏன் இப்படியெல்லாம் தவறாக புரியப்பட்டது? முதலாவது காரணம் முஸ்லிம்களாகிய நாம் தான். மற்றவர்களை நோக்கி நாங்கள் எமது விரல்களை நாங்கள் நீட்டுகிறோம். மாலிக் பின் நபி எனப்படுகின்ற அல்ஜீரியாவினுடைய நாட்டின் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் அல்ஜீரியாவுக்கு அந்த வெளிநாட்டு படைகள் வந்து அந்த நாடுகளை ஆக்கிரமித்த சந்தர்ப்பத்திலே சொன்னால், நாம் மற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறோம், அதனால் தான் அவர்கள் எங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். அவ்வளவு தூரம் நாங்கள் பலவீனர்களாக இருக்கின்ற நிலையில் தான் எதிரிகள் அப்படியான ஒரு சூழ்நிலையை நமது நாடுகளில் ஏற்படுத்துகிறார்கள். நாங்கள் கஷப்பாக இருந்தால் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் இஸ்லாத்தின் பெயரை வைத்திருக்கிறோம், முஸ்லீம்களுடைய பெயர்களை வைத்திருக்கிறோம். வெளிப்படையில் எங்களிடத்திலே இஸ்லாத்தினுடைய தோற்றம் சில நேரங்களிலே இருக்கிறது. எமது பெற்றார் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். எமது பிறப்பு சான்று பத்திரம் பேர்த் சர்டிபிகேட்டிலே எங்களுடைய பெயர் முஸ்லீமாக இருக்கிறது. ஆனால் கவலையான விஷயம், இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அது எங்களுடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் இல்லாமல் இருக்கிறது. இதனால் இஸ்லாத்தினுடைய வேலிகளாக நாங்களே மாறியிருக்கிறோம். இஸ்லாம் தவறாக புரியப்படுவதற்கு நாங்களே காரணமாக அமைக்கிறோம். பாடுகர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் வந்து சொன்ன கருத்து என்ன? அல்லாஹு தஆலா ஓகே எல்லா புகழும், காரணம் நான் முஸ்லீம்களை பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். நான் முஸ்லீம்களை பார்த்திருந்தால் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். அந்த கருத்திலே எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன் மிகவும் அழகானது, சிறந்தது. ஆனால் அந்த தீனை சுமந்திருக்கின்ற முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. இது அரபு நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். உலகத்திலே மிகவும் அதிகமாக பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாடுகளாக இஸ்லாமிய நாடுகள் தான் இருக்கின்றன. இதனை பார்க்கின்ற ஒரு உலகத்து மனிதன் என்ன முடிவு போடுவான்? யமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் முரண்பாடு, யுத்தம். சிரியாவிலே பிரச்சனை நடந்தால் பக்கத்து நாட்டில் இருக்கின்ற ஒரு முஸ்லீம் அதனை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறார். ஆப்கானிஸ்தானிலே, காஷ்மீரிலே மட்டுமல்லாமல் பல நாடுகளில் முஸ்லீம்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டும் கூட அதனை பற்றிய இஸ்லாமிய உணர்வு இல்லாமல், சகோதரத்துவ உணர்வு இல்லாமல், சுயநலத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லீம்களை நாங்கள் உலகத்திலே பார்க்கவில்லை. இலங்கையிலே நாங்கள் பார்க்கவில்லை. முஸ்லீம்களே, முஸ்லீம்களை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இல்லை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்படியான சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே நீடிக்கும் வரை இஸ்லாம் தவறாகத்தான் புரியப்படுகிறது. ஒரு அறிஞர் அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு போய்விட்டு திரும்பவும் அரபு நாட்டுக்கு அவர் வந்தார். அவர் வந்து சொன்னார், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனேன், மேற்கத்திய நாடுகளுக்கு போனேன், அங்கே இஸ்லாம் இருக்கிறது முஸ்லீம்கள் இல்லை. நான் அரபு நாடுகளுக்கு வந்து பார்த்தேன், அங்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் இல்லை என்று சொன்னார். அங்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அங்கு இஸ்லாம் இல்லை என்று சொன்னார். சகோதரர்கள், இந்த வார்த்தையினுடைய உள்ளடக்கம் என்ன? அதனுடைய வியாபியானம் என்ன? அதனுடைய விவரம் என்ன? மேற்கத்திய நாடுகளுக்கு நாங்கள் சென்று பார்த்தால் அங்கிருக்கின்ற சுத்தம், அவர்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த பரஸ்பரம் உதவி செய்து கொள்கின்ற அந்த தன்மை, அவர்கள் கல்விக்கு காட்டுகின்ற முக்கியத்துவம், அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒழுங்கு, இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கவில்லையா? இதனுடைய அர்த்தம் இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் முழுமையான நல்ல நிலையில் தான் இருக்கின்றன என்பதற்கு இல்லை. அங்கு விபச்சாரம் இருக்கிறது, அங்கு அத்தனுடான மோசமான நடத்தைகள் இருக்கின்றன, மது பாவனையிலே அவர் உச்சத்திலே இருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட சில விஷயங்களிலே அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் அறிந்து அறியாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் இஸ்லாத்தின் பெயரில் இருந்து கொண்டிருக்கிறோம், அதன் காரணமாக மற்றவர்கள் எங்களை பார்த்து இஸ்லாத்தை தீர்மானிக்கிறார்கள். எனப்படக்கூடிய அத்தியாயத்தில் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நீங்கள் மீற வேண்டாம். நீங்கள் அவ்வாறு மீறுவீர்களாக இருந்தால் உங்களுடைய கால்களை உறுதியாக பதித்திருக்கின்ற நிலையிலிருந்து அந்த கால் கருகிவிடக்கூடும். அதாவது உங்களுடைய சமுதாயத்தினுடைய சுத்திரப்பாடு இல்லாமல் போய்விடும். இதன் காரணமாக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொன்னிசுகளை நீங்கள் மீறுவதன் காரணமாக அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அஸ்வத்துவான் சபீலில்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் மற்ற மனிதர்களை தடுத்த குற்றத்திற்கு நீங்கள் உள்ளாகுவீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்கள் வாக்குறுதி மீறக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய பொன்னிசுகளை நீங்கள் உடைக்கின்ற சமுதாயமாக இருப்பீர்களாக இருந்தால் முதலாவது நடக்கும், உங்களுடைய சமுதாயம் சருகிவிடும், அந்த சமுதாயத்தினுடைய கால்கள் சருகிவிடும். இரண்டாவது நடக்கும், மற்றவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு நீங்கள் தடையாக இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மட்டும் மற்றவர்களை தடுத்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு பண்புதான் தான் கொடுக்கின்ற வாக்குறுதியை கவனமாக கேளுவது, தான் சொன்னால் உண்மையை மாத்திரம் தான் பேசுவது, அவன் எடுக்கின்ற உடன்படிக்கைகளை எல்லாம் கவனமாக கேளுவது ஒரு முஸ்லிமுடைய மிக அடிப்படையான ஒரு பண்பு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு எந்தளவு தூரம் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பொய் என்பது, புரட்டு என்பது, ஏமாற்று என்பது, காட்டி கொடுப்பது என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை சொல்லித்தானாக வேண்டியிருக்கிற சம்பவம், ஒரு முஸ்லிம் இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டார், அவன் இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுவிட்டார், அவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் உண்மையை சத்தியத்தை வாக்குறுதியை காப்பாற்றுவதை ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது சம்பவர்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறதா? எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில், எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களில் நாம் இந்த தூரம் அவற்றை கடைபிடித்து வருகிறோம். எங்களை பார்த்தால் இது வந்தால் இஸ்லாம், இந்த இஸ்லாமுக்குள் போக வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு வர வேண்டும். ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட புத்தகங்களால் இஸ்லாம் பரவுவது புத்தகங்கள் எழுதக்கூடாது என்பது அல்ல. வெப்சைட்டுகள் ஆயிரக்கணக்கில் ஆரம்பிக்கப்படலாம், அதிலே இஸ்லாத்தை பற்றி நாங்கள் எத்தனையோ கட்டுரைகளையும் ஆக்கங்களையும் எழுதலாம், அது எழுதப்பட வேண்டும், அதனை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனாலும் சகோதரர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு தூரம் இஸ்லாம் நடைமுறையில் இருக்கிறது? அன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார். அந்த நேரத்திலே அவர்களை மறுத்துக் கொண்டிருந்த ஒரு காதராக இருந்த ஒருவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருந்த ஒருவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு உட்கார்ந்திருந்த சந்தர்ப்பத்திலே, மதீனாவிலே இருந்த சந்தர்ப்பத்திலே திடீரென்று அவரை பார்த்து வருகிறார். அவர் இஸ்லாத்துக்குள் இருக்கவில்லை. அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார். பார்த்தவுடன் அவர் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், இவருடைய முகத்தில் பார்க்கின்ற பொழுது இவர் இவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது இவர் பொய்யர் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய ஒரு தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது, அவர் மக்களோடு உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அவர் முடிவுக்கு வந்துவிட்டார். அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உரையையும் நிகழ்த்தவில்லை. அவர்கள் சொன்னது மிகவும் சுருக்கமான சில வார்த்தைகள் மாத்திரம்தான். நீங்கள் பசித்திருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், நீங்கள் உங்களுடைய உடல் வாய்ந்தனுங்கள், உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய உறவுகளை நீங்கள் காணிக் கொள்ளுங்கள். மக்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் எழுந்து நின்று தகஜினுடைய கொள்கையை சொல்லுங்கள், உங்களுக்கு மத்தியிலே சாந்தியை சமாதானத்தை நீங்கள் பரப்புங்கள். கேட்கிறார் அந்த மனிதர், அங்கு அவரை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையை அவதானிக்கிறார். அவருடைய தோழர்கள், நண்பர்கள், சஹாபாக்கள் அவரை இவ்வளவு தூரம் மரியாதையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த பொழுது அந்த மனிதர் அவருடைய உள்ளத்திலே அந்த நபியின் மீது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபிமானம் ஏற்படுகிறது, மரியாதை ஏற்படுகிறது. அவர் நிச்சயமாக பொய்யராக இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர் இயல்பாக உணர்ந்து கொண்டு அவர் எல்லாத்துக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய நெறியாளர்களே, இஸ்லாம் அப்படித்தான் பரவி இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வெளித்தோற்றம் அவர்களுடைய பேச்சும் அல்ல, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய அகலா இன்னும் அவை நபியே நீங்கள் அழகான பண்பாடுகளை கொண்டவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித்தார்கள். அழகான பண்பாடுகள் தான் இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய முதல் படியாக இருக்கிறது. முதலிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடைப்பட்ட உறவை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது, தியாகத்தின் மீது அவருடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். இது முதலாவது படித்தரம். இரண்டாவது படித்தரம், இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்கு முன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அவருடைய பொருளாதார வாழ்க்கையிலே, மனிதர்களோடு பழகுகின்ற முறையிலே இஸ்லாம் ஜொலிக்க வேண்டும். அப்போது இயல்பாக அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அல்லாஹ் குர்ஆனிலே வேதத்திலே கேட்கின்றான், அழகான வார்த்தை கேட்டுகின்ற மனிதன் யார்? பின்வரும் மூன்று விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறது? முதலாவது, அவன் சாலையான அமல்களிலே ஈடுபடக்கூடியவனாக இருப்பான். அடுத்ததாக, தான் ஒரு முஸ்லிம் என்று அவன் சொல்லிக் கொள்வான், பெருமைப்படுவான். அவனுடைய வாழ்க்கையிலே சாலையான அமல்கள் இருக்கும். அவன் பேசுகின்ற பேச்சு தான் அழகான பேச்சு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இஸ்லாத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது, ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அந்த கவர்ச்சி அழகான பல்புகளால் ஏற்படுகின்ற கவர்ச்சி அல்ல, நாங்கள் உண்கின்ற உறுப்பினால் ஏற்படுகின்ற கவர்ச்சி அல்ல. எங்களுடைய முகத்திலே இருக்கின்ற புன்முறுவல், எங்களுடைய வார்த்தைகளிலே இருக்கின்ற இந்திரமான தன்மை, மற்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவிகள், அவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் கை கொடுக்கின்ற பொழுது, அது நான் இஸ்லாமாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நெறியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி போவதற்கு முன்னால் நாங்கள் கேள்விப்பட்ட மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான், தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதமான பொருட்களை எல்லாம் தன்னுடைய மருமகனார் அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள், உரியவர்களிடத்திலே அவற்றை ஒப்படைக்கும்படி. எவ்வளவு பெரிய ஆழமான சம்பவம் என்று சொல்லிட்டு பாருங்கள். அலி ரசல்லம் அவர்களை குறைஷி காவலர்கள் படுமோசமான விரோதியாகத்தான் பார்த்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களுடைய பொருட்களை அருமிமானமாக அவர்களிடத்திலே நின்று கொடுத்து வந்தார்கள். பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே பணத்தை கொடுத்தார்கள், பொருள்களை கொடுத்தார்கள். அழைத்து செல்லும் அவர்கள் சாதாரண ஒரு மனிதன், ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் ஒரு மிகப்பெரிய நபி. அப்படிப்பட்ட அந்த நபியுடைய வாழ்க்கையிலே உண்மை இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே நேசம் இருந்தது, நம்பிக்கை நாணயம் இருந்தது. அதனால் அந்த மக்கள் மனித புனிதரான அந்த மனிதரை நம்பினார்கள். இஸ்லாமுக்கு அவர்கள் வந்தார்கள். ஆயுதத்தை வைத்துக் கொண்டு, அல்லது அரசியல் பலத்தை வைத்துக் கொண்டு, அல்லது மற்றமுண்டான அச்சுறுத்தல்களை வைத்துக் கொண்டு அந்த மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறேன். கோயிலுக்கு வந்தார்கள், வந்து சொல்லுகிறார்கள், நான் நேற்று இரவு நான் மேராஜுக்கு கோயிலுக்கு வந்தேன். அந்த நேரத்திலே அங்கிருக்கின்ற அபூஜர்கள் சொன்னான், இந்த முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லுகிறார்கள்.
ஆனால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து சொல்லுகிறார்கள். அந்த தகவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, அப்படியாக இருந்தால் நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். அந்த அளவு தூரம் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. நான் அல்லாஹ்விடமிருந்து வகையை எடுத்துக் கொண்டு வந்து சொல்லுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, அங்கு அவர்களை நோக்கி உமர் ரலி அல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு, அலி ரலி அல்லாஹு அன்ஹு போன்ற இன்னும் சுவர்க்கத்துக்கு நன்மாரா என்று கூறப்பட்ட சஹாபாக்கள் எல்லோரும் அவர்களை அண்டுகிறார்கள். அவர்களோடு தேசம் வைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற மறைவான செய்திகள் எல்லாவற்றையும் நம்புகிறார்கள். பல்வேறுபட்ட தியாகங்களுக்கு மத்தியிலும் நம்புகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன? அந்த தூணிலே உண்மை இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே. முதலாவது அந்த தூணை சொல்லக்கூடிய மனிதனை அவர்கள் நம்புகிறார்கள். அதாவது நேரடியாக இந்த நாட்டிலே அப்படியான ஒரு மாற்றத்தை முஸ்லிம்களாகிய நாம் கொண்டு வர வேண்டும். எங்களிடத்திலே ஏதாவது பதவிகள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த பதவிகளை மிக கவனமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்களிடத்திலே பணம் தரப்பட்டால் அந்த பணத்தை மிக கவனமாக பாதுகாக்கக்கூடியவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். பல தடவை இந்த விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு காரியாலயத்திலே வேலை செய்பவராக இருந்தால் உரிய நேரத்தை விடவும் 10 நிமிடம் முன்னால் செல்ல முடியுமா இருந்தால், உரிய நேரத்தை விடவும் நீங்கள் 10 நிமிடம் தாமதமாக உங்களுடைய காரியாலயத்திலிருந்து வேலை செய்ய முடியுமா இருந்தால், உங்களிடத்திலே வரக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், உங்களிடத்திலே சேவையை எதிர்பார்த்து வருகின்றவர்களிடத்திலே மிகவும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் நீங்கள் உரையாட முடியுமா இருந்தால், எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாம அவரிடத்திலே இருந்து லஞ்சத்தை பறித்துக் கொள்கின்ற நோக்கம் இல்லாம அவர் எங்களை கண்டால் தலையாட்ட வேண்டும், எங்களை புகழ வேண்டும் என்ற அற்பமான எண்ணங்கள் எதுவும் இல்லாம நாம் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றிருக்கின்ற மனிதன், என்னுடைய அகலாக்குகள் இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே இருந்து நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் உங்களுடைய கடமையை செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை அல்லாஹ்வுக்காக கொஞ்ச காலத்திலே இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்துவார். அதாவது நேரடியாக குற்றம் முஸ்லாத்துடைய அடிப்படையான பண்பு. நேர்த்தி என்பது, எக்யூரசி என்பது, டைம் மேனேஜ்மெண்ட் என்பது, கிளீன்னஸ் என்பது, அக்கவுண்டபிலிட்டி என்பது இஸ்லாத்திலே இருக்கின்ற அடிப்படையான பண்புகள். இந்த பண்புகள் எங்களிடத்திலே மிக அவசரமாக வர வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒரு பாரமான சமூகமாக மற்றவர்களுக்கு சுந்தரமான சமூகமாக நாங்கள் எங்களை காட்டிக் கொள்ளாமல் இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ண வந்த, இந்த நாட்டினுடைய நேஷன் பில்டிங்கிற்கு உழைக்க வந்த ஒரு சமூகமாக நாங்கள் எங்களை காட்ட முடியுமா இருந்தால், இந்த நாட்டிலே இருக்கின்ற தீமைகளை ஒழிப்பதிலே முன்னணியிலே பிரண்டிலே இருந்து பாடுபடக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், இந்த நாட்டிலே இப்போது போதை வஸ்துக்கள் கடத்தப்படுவது சம்பந்தமாக பேசப்படுகிறது, இந்த நாட்டிலே ஒரு பெரிய பிசாசாக அது அறிமுகப்படுத்தப்படுகிறது, இந்த நாட்டிலே ஒழுக்க சீர்கேடு தலைவிரித்து ஆடுவதாக சொல்லப்படுகிறது, இந்த நாட்டிலே லஞ்சமும் ஊழலும் இந்த சமுதாயத்தை கவிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட குறைகள் சரிந்து விழுவதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலெல்லாம் ஒரு முஸ்லிம் அங்கே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய பங்களிப்பை அதற்கு செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாம் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கும். ஐவேளை தொழுவது மாத்திரமல்ல, பணம் இருந்தால் ஹஜ்ஜுக்கு போவது மாத்திரமல்ல, பணம் இருந்தால் வருடத்துக்கு ஒரு தடவை உம்ராவுக்கு போவது மாத்திரமல்ல, அதுவெல்லாம் இஸ்லாத்திலே உள்ள பகுதி. ஆனால் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட பல பகுதிகளை நாங்கள் விட்டுவிட்டதன் காரணமாக இப்படியான ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நிலையாக இந்த நிலையிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு சமுதாயம் தன்னை தானே மாற்றிக் கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா மாற்றுவதில்லை என்று குர்ஆனிலே சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரு அருளை கொடுத்து அந்த அருளை அவன் மாற்றுவதில்லை, அந்த சமுதாயம் அந்த நிலையை மாற்றிக் கொள்ளாத வரைக்கும் என்று இன்னொருடைய குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நிலையாக அப்படியான ஒரு சமுதாயமாக நாங்கள் இந்த நாட்டுக்கு எங்களை விசாரிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பார்த்து வந்து ஒரு கீர்த்தி மிக்க ஒரு வரலாறை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அரசர்களுடைய காலத்தில் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடுவது, ஏன் சுதந்திரத்துக்கு பின்னாலும் கூட இந்த நாட்டுக்கு நிறையவே நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வரலாற்றை எங்களுடைய மூதாதையர்கள் இந்த நாட்டிலே கட்டியெழுப்பி விட்டு தான் போயிருக்கிறார்கள். காரியாலயங்களாக இருக்கலாம், அரசர்களுடைய குஷினியிலாக இருக்கலாம், அவர்களுடைய கடைகளிலாக இருக்கலாம், இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக இருக்கலாம், அவர்கள் பெரிய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு இடையிலே ஒரு பெரிய முரண்பாடு வந்தது உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை பொறுத்தவரை அந்த நேரத்திலே செனரத் எனப்படக்கூடிய ஒரு மன்னன் முஸ்லீம்களை இந்த கரையோர பிரதேசங்களில் இருந்து கொண்டு போய் கிழக்கு மாகாணத்திலே சில பிரதேசங்களில் கண்ணியில் இருக்கின்ற சில பிரதேசங்களில் குடியமர்த்திய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட அரசர்களோடு நல்லுறவை பேணிய முஸ்லீம்களுக்கு கிடைத்த ஒரு பரிசாக இன்றும் முஸ்லிம் அல்லாத வரலாற்றாசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். போர்த்துகேயர்கள் இந்த நாட்டுக்கு வேண்டாம், அவர்கள் அணியவர்கள், நாம் இந்த நாட்டை அவர்கள் சுரண்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பதிலே இந்த நாட்டினுடைய அரசர்களோடு நாங்கள் கைகோர்த்து கொள்வோம் என்ற செய்தியை முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு அந்த காலத்திலே சொன்னார்கள். அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவைப்பட்டார்கள். எகிப்து நாட்டுக்கு இலங்கை அரசினுடைய தூதுவர்களாக முரண்மறுவை காலத்திலே இந்த நாட்டிலே இருந்து போனவர்கள் முஸ்லீம்கள். அவர்களிலே 5 பேர் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வு நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் எங்களை பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறோம். இஸ்லாம் என்பது வெறும் வேஷமோ கோஷமோ அல்ல, அது வாழ்க்கையில் நடவடிக்கை, வாழ்க்கையிலே அது வர வேண்டும். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் உருவாக்கி இருக்கிறார்கள். மிகவும் விரைவிலே ஹஜ் மாதம் எங்களிடத்திலே வர இருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் பெருநாளை கொண்டாட இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், அதே நேரம் குர்ஆன் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில், இந்த நாட்டிலே பேசப்படுகின்ற சில விஷயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே மாடறுப்பு தொடர்பாக பல விமர்சனங்கள் இந்த நாட்டிலே முஸ்லீம்களை பற்றி சொல்லப்படுகின்றதிலே சில உண்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே உலமாக்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற புத்திஜீவிகள் எப்படியான வழிநாட்டங்களை அவற்றை பற்றி கருகிறார்களோ அவற்றை கவனத்திலே கொண்டு தலைமைத்துவங்களுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டத்தையும் குர்பானையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனையும் இறுதியாக நாம் தோற்கடித்து வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள்பாளிப்பானார். இந்த நாட்டிலே வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு உதவி உத்தாசியை செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாதவர்களாக வாழக்கூடிய பாத்தியத்தையும் அனைவருக்கும் நிச்சயமாக்குவாயாக. அல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்துக்கு அருப்புடையாக வந்திருக்கிறார்கள், அந்த அருளை இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை நீ மாற்றுவாயாக. அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக, எங்களை நீ பாதுகாப்பாயாக, இந்த நாட்டிலே சாந்தியையும் சமாதானத்தையும் சரிவர நிறைவேற்றியவர்களாக சந்தோஷமாக உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நன்றி வாங்குவாயாக.